நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில தேவன் நமக்கு அனுமதிக்கும் காரியங்களை எல்லாம் தியானிச்சு நிதானிச்சு எச்சரிப்பு அடைவதற்கு இந்த ஒரு தலைப்பை நாம பார்த்து வருகிறோம். இந்த தலைப்பை எங்க இருந்து பார்க்கிறோம், எதை முன் உதாரணமா வச்சு பார்க்கிறோம் என்று சொல்லும் பொழுது, மாம்சீக இஸ்ரேலர் அவங்களுடைய அடிமைத்தன தேசமாகிய எகிப்தில் இருந்து மோசேயின் மூலமாக வனாந்தரத்தின் வழியாக 40 வருடங்கள் வழி நடத்தப்பட்டு அவங்களுடைய வாக்குத்தத்தம் கானானை சென்றடைந்தாங்க. அவங்களுடைய அந்த வனாந்தர பயணம், அந்த வனாந்தர பயணத்துல அவர்கள் எதிர்கொண்ட சூழல் சோதனைகள், அதுக்கு மத்தியில அவங்க கிட்ட வெளிப்பட்டுட்ட பலவீனங்கள், மனக்கடினம், இந்த விஷயங்களை மாத்திரம் நாம குறிப்பிடும்படியாக நாம பார்க்கிறோம். எந்த வசனத்தின் அடிப்படையில? 1 கொரிந்தியர் 10:11 நாம பார்த்தோம். அதாவது அப்போஸ்தலர் பவுல் மாம்சீக இஸ்ரேலருடைய வனாந்தர பயணத்தை, அந்த பயணத்தின் அனுபவங்களை பற்றி அங்க சொல்லும் பொழுது சுவிசேஷ யுக சபைக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அவங்களுக்கு நேர்ந்ததெல்லாம் திருஷ்டாந்தமா நடந்துச்சு அவங்களுக்கு. ஆனா உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும் படிக்கு அங்க எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அவர்கள் அவங்களுடைய வனாந்தரத்துல தேவன் அனுமதிச்ச சோதனைகளுக்கு மத்தியில பொல்லாங்கானவைகளை இச்சித்தாங்க. அப்படி இச்சித்ததின் மூலம், அவங்களுடைய மனக்கடினத்தின் மூலம், அவர்களுடைய வாக்குத்தத்த பூமியை யாருமே சென்றடையல, 2 பேர் தவிர மற்ற எல்லாருமே வனாந்தரத்திலேயே அங்க அழிக்கப்பட்டாங்க. சோ அந்த மாதிரி நாம் நம்முடைய வாக்குத்தத்தம், பரமக்கானான், பரலோக வாய்ப்பு, அதை நாம இழந்து போகாத படிக்கு பொல்லாங்கானவைகளை நம்முடைய வனாந்தர பயணமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இச்சித்து விடாத படிக்கு எச்சரிப்பு அடைய வேண்டும். எப்படி எச்சரிப்பு அடையலாம் பார்க்கலாம். தேவன் அவங்களை நமக்கு எல்லா விதத்திலையும் முன் அடையாளமாக அங்க வைத்திருக்கிறான். சோ இதுதான் அந்த கான்செப்ட், இதுதான் அந்த கருப்பொருள். இந்த கருப்பொருளின் அடிப்படையில நம்ம மாம்சீக இஸ்ரேலருடைய வனாந்தர பயணம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். எகிப்திலிருந்து எப்படி கிளம்புனாங்க, வனாந்தரத்துல எப்படி நுழைந்தாங்க, வனாந்தரத்துல எந்த எந்த இடத்துல எல்லாம் அவர்களே தங்குனாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் எந்த மாதிரி சூழ்நிலைகளை தேவன் அவங்களுக்கு அனுமதிச்சார், அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவங்க கிட்ட தேவன் என்ன எதிர்பார்த்தார், ஆனா அந்த சூழ்நிலைகள் மத்தியில அவர்கள் என்ன கிரியைகளை வெளிப்படுத்தினாங்க, அது தேவன் பார்வையில எப்படி இருந்துச்சு, அதை நாம கூர்ந்து கவனிக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக நமக்கு நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல என்ன விதமான படிப்பினைகளை கொடுக்கலாம் என்றுதான் நம்ம மெடிடேட் பண்ணிட்டு வரோம். கடந்த முறை நாம் வந்து போய் 1 மாதம் ஆயிடுச்சு. கண்டிப்பா அவங்களுடைய வனாந்தர அனுபவங்கள் கிட்டத்தட்ட நமக்கு மறந்துருப்போம். ஏன்னா கண்டிப்பா அதை மனதில் நிறுத்த வேண்டியது அவசியம். அதனால கொஞ்சம் இன்னைக்கு ஒரு சுருக்கமா கடந்த நாட்கள்ல பார்த்ததையெல்லாம் நம்ம உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புறேன். சோ முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் கிளம்பிட்டாங்க எகிப்துல இருந்து. எங்க இருந்துன்னா ராமசேஸ். சோ ராமசேஸ் ஒரு அருமையான அடையாளம், தேவனுடைய ஜனங்களாகிய மாம்சீக இஸ்ரேலருடைய அடிமைத்தனத்தை ரொம்ப அருமையாக அடையாளப்படுத்தியது அந்த ராமசேஸ் பட்டணம். அங்க இருந்துதான் அவர்கள் அவங்களுடைய அந்த மீட் பயணம் அங்க ஆரம்பிச்சது. ஒரு சின்ன நிழல் அதுவே. எப்படின்னா எகிப்து உலகத்துக்கு நிழலா இருக்க எகிப்துல இருந்த பட்டணமாகிய ராமசேஸ் குறுகிறது. நாம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நம்முடைய பரமக்கானானை நோக்கி பயணம் எடுப்பதற்கு முன்னால எங்க இருந்து கிளம்புறோம்னா ராமசேஸ் புரோட்டஸ்டன்ட் சபை அமைப்பு, அந்த அமைப்பினுடைய ஆவி, அதுல இருந்துதான் நாம அங்க கிளம்புவதை நாம அங்க பார்க்கிறோம். சோ ராமசேஸ்ல இருந்து அவர்கள் அடுத்து எங்க போனாங்க, வனாந்தரத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க. வனாந்தரத்துல அவர்கள் பாளையம் இறங்கின முதல் இடம் ஞாபகம் இருக்குங்களா? சுக்கோத். சோ சுக்கோத் தேவன் அவங்களுக்கு அவங்களுடைய வனாந்தர பயணம் எப்படிப்பட்ட பயணமா இருக்கும் என்பதை அங்க அவங்களுக்கு அழகா காண்பிச்சார். அந்த பெயரினுடைய அர்த்தத்துக்குள்ள இருந்துச்சு. அது வந்து ஒரு பூத், ஒரு தற்காலிகமான பாதுகாப்பு இல்லாத அசௌகரியம் நிறைந்த ஒரு நிலை. தேவன் அவங்கள எகிப்துல இருந்து கானானை நோக்கின வனாந்தர பயணத்துல முதல் முதல்ல வனாந்தரத்துல சுக்கோத்துல வந்து அவங்கள பாலை நிறங்க வைத்ததின் மூலம் என்ன காண்பிச்சார்னா, நீங்க விடுவிக்கப்பட்ட அச்சடிமைத்தனத்தில இருந்து கண்டிப்பா வாக்கு தத்தமாகிய கானான் சுதந்திரிக்க போறீங்க. அதுக்கான பயணத்துல நீங்க வனாந்தரத்துல இருக்க போறீங்க. சோ எகிப்தை விட்டுட்டு நீங்க வந்தாச்சு, இப்ப வனாந்தரத்துல இருக்க போறீங்க 40 வருஷத்துக்கு. இப்போ அந்த கானான் நீங்க சுதந்திரிக்கணும்னா இந்த வனாந்தரத்துல இது போன்ற தற்காலிகமான பாதுகாப்பு இல்லாத தியாகம் நிறைய அவசியப்படுகிற அசௌகரியமான சூழலை தான் நான் உங்களை வழி நடத்துவேன். எகிப்துல இருந்த நிலையான வீடு பாதுகாப்பான சூழல் உங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த வனாந்தரத்துல இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலுக்குள்ள உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா சும்மா இல்ல, உங்களை வழி நடத்தக்கூடிய தேவனாகிய என் மீது நீங்கள் நம்பிக்கை விசுவாசம் வச்சு இந்த அசௌகரியங்களுக்கெல்லாம் உங்களை உட்படுத்திக் கொண்டா, வானத்தையே உங்களுக்கு நான் அந்த கூரையாக வைத்து என்னுடைய மேலான பாதுகாப்புக்குள்ள இந்த வனாந்தரத்துல உங்களை வழி நடத்துவேன். அதுதான் அங்க உங்களுக்கு வைத்தார் அந்த பாடம். சோ அது நமக்கு கூட ரொம்ப அருமையான ஒரு நிழல். சோ நம்ம இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் இயேசு மூலம் இந்த பரம அழைப்புக்குள்ள பிரவேசிக்கும் போது தேவன் நமக்கு காண்பிக்கிறாங்க, இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல நம்முடைய வனாந்தர யாத்திரையில நாம் கூட தேவைப்பட்டால் நம்முடைய கானான் போய் சேர்வதற்கு அவசியம் இருந்துச்சுன்னா எதையெல்லாம் தியாகம் செய்ய வேணுமோ தியாகம் செய்ய வேண்டிய ஜனங்கள், எந்த மாதிரி இக்கட்டான சூழலுக்குள்ள அசௌகரியங்களுக்குள்ள நம்மை உட்படுத்திக் கொள்ள வேணுமோ தேவைப்பட்டால் தேவ சித்தத்தின் படி அதற்கான மனது இருக்கணும். ஒரே ஒரு அடிப்படையில தேவன் அழைத்திருக்கிறார், அவர் நடத்துவார், அவர் தான் நடத்துகிறார், அவருடைய கிருபை நமக்கு போதும். மற்ற எந்த விஷயம் இந்த உலகத்துல நமக்கு இல்லாவிட்டாலும் இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல தேவனுடைய கிருபை நம் பட்சத்துல கிரியை செய்வதற்கு நாம வழிவகுத்து இந்த சூழல்களுக்கு மத்தியில ஒப்பு கொடுத்து இந்த பயணத்துல அங்க இருக்கணும். சுக்கோத் அவங்களுக்கு சுக்கோத், நமக்கு சுக்கோத். ஆனா சுக்கோத் தான் பிகினிங், அதுதான் ஆரம்பம். அந்த மாதிரி நிலையில இருந்து தான் இந்த பயணம் நமக்கு அங்க ஆரம்பிக்கும். சுக்கோத்துக்கு அப்புறம் அவங்க எங்க போனாங்க, அவர்கள் விரும்பாத ஒரு திசையில போனாங்க. எங்க போனாங்க, அது கானானை விட்டு தூரமா போகிற அவங்களுக்கு ஆபத்து நிறைந்த ஒரு பாதை எடுத்தாங்க. ஏதாம், ஏதாம் எதுக்கு அடையாளம் நமக்கு, ஒருவேளை தேவன் அவங்கள அந்த மாதிரி தான் நடத்தினார். அதாவது கானானை விட்டு விலகி பார்வோனுடைய படையை எதிர்கொண்டு போற மாதிரி ஒரு திசையில தேவன் வழி நடத்தினார் ஏதாம்ல. சோ அது தேவன் தான் அவங்கள வழி நடத்தினார். ஒருவேளை மாம்சத்துல அவர்கள் அதுக்கு விழித்திருந்தாங்கன்னா அந்த பாதையை அவர்கள் விரும்பி இருக்க மாட்டாங்க. ஒரு அடையாளம். சோ நமக்கும் கூட சில சமயங்கள்ல நாம் எதிர்பாராத விரும்பாத சூழல்களுக்கு மத்தியில நம்மை இந்த ஜீவியத்துல வழி நடத்துவார். நம்ம விரும்புற பாதையில நடத்தாட்டாலும் பரவாயில்ல, எதை நாம விரும்பலையோ, எதை நாம் எதிர்பார்க்கலையோ, எதை நாம தவிர்க்க நினைக்கிறோமோ அந்த சூழல் தேவன் நமக்கு அனுமதிப்பார். காரணம், நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். அது மாத்திரமில்ல, அந்த சூழல்ல தான் நாம் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுவோம், அவரை நெருங்குவதற்கு வாய்ப்பு, அவருடைய கிருபை உணர்வதற்கெல்லாம் வாய்ப்பு. அப்படித்தான் அங்க நடத்துவார். நெக்ஸ்ட் அவங்க ஏதாம்ல இருந்து எங்க போனாங்க என்று பார்த்தோம்னா என்ன இருக்குங்களா, ஈராத், ஈரோத் இல்லைங்களா, பிஹா ஹீரோத் இங்கிலீஷ்ல ஈரோத். ஈரோத் அவங்கள வழி நடத்தினார் தேவன். ஈரோத்துல என்ன சம்பவம் நினைவுக்கு வருது உங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு சூழல் நமக்கு ஒரு நிலையை காண்பிக்குது. ஈரோத்துல அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம், பின்னால பார்வோனுடைய சேனை. அதாவது தங்களால செய்வதற்கு என்று சொல்லி ஒண்ணுமே இல்ல, இயலாமை. முன்னாடி சமுத்திரம், பின்னால பார்வனுடைய சேனை நாம முடிந்தோம் அப்படிங்கும் பொழுதுதான் மிக்தோல் அந்த ஒரு கோபுரம் போல தேவன் அந்த இடத்துல தம்மை அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் மாத்திரம் விசுவாசிச்சீங்கன்னா இயற்கையின் சூழல் எதுவா இருந்தாலும் கூட நம் உங்களுக்கு சாதகமாக நான் அமைத்து தரும் அளவுக்கு கிருபையும் வல்லமையும் உள்ள தேவன் தான் நான் உங்களை வழி நடத்துகிறேன். காண்பிச்சான் மனிதர்களுடைய சக்திக்கு எதுவுமே முடியாதுங்கிற சூழல், அப்போ தேவனுடைய சக்தி வல்லமை அவருடைய ஜனங்களுக்காக அங்க வெளிப்பட்ட இடம் தான். சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு முன்பாக பிளந்தது. அவர்கள் தேவனுடைய வல்லமை கண்டாங்க கண்ணார. அவர்களை துரத்தி வந்த எகிப்தியர இனிமேல் அவர்கள் காணாதபடிக்கு அவர்கள் முற்றிலும் சிவந்த சமுத்திரத்துக்குள்ள அழிந்து போனாங்க. சிவந்த சமுத்திரத்தின் கிழக்கு கரைக்கு அவர்கள் வந்து அங்க சேர்ந்தான். சோ இதெல்லாம் நமக்கும் கூட ஒரு ஆவிக்குரிய பாடம். சில சமயங்கள்ல நம்முடைய வனாந்திர யாத்திரையில நம்மனால இயலாத சூழல், நாம சும்மா நின்னு பார்க்கணும், தேவன் தான் அந்த சூழல்ல நமக்காக கிரியை செய்வார். அந்த தருணங்கள் அநேகம் தேவன் அனுமதிப்பாங்க நமக்கு. சோ ஆனா அந்த மாதிரி தருணங்கள்ல நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், செய்ய முடிஞ்சதும் ஒண்ணுதான், தேவன் தான் நமக்கு மீட்பா இருக்க முடியும். அது அவர் மேல் நம்ம விசுவாசம் வைத்து அங்க நாம அதை பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி சில சூழல்கள் நம்ம வாழ்க்கையில கூட தேவன் அனுமதிப்பாங்க நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தினுடைய கிழக்கு கரைக்கு வந்து ஏதாம் வனாந்தரத்துல மூன்று நாள் பயணம் செஞ்சாங்க. மூணு நாள் பயணம் செய்து அவர்கள் வந்த இடம் மாரா. சோ மாராவில் என்ன சூழல் அவங்களுக்கு அனுமதிச்சாங்க? தண்ணி தாகம். மூன்று நாள் தாகத்துல செத்து போகிற அளவுக்கு தாகம் அனுமதிச்சாங்க தேவன். சோ அப்போ தண்ணி கிடைக்கல. அப்புறம் தண்ணி கிடைச்சது, ஆனா கிடைச்ச தண்ணி கசப்பு. உடனே என்ன பண்ணிட்டாங்க? முறுமுறுத்தான். சோ இந்த பயணத்துல நாம கவனிச்சோம்னா முதல்ல அவங்க எங்க முறுமுறுத்தாங்க? இஸ்ரேல அந்த ஈரோத்துல இருக்கும் போதே முறுமுறுத்தாங்க. சோ அங்கிருந்து அவங்களுடைய பலவீனங்களை நாம அண்டர்லைன் பண்றோம். ஏன்னா இந்த பாடத்துல அவங்க கிட்ட வெளியாகிட்ட பலவீனங்கள் தான் நமக்கு பாடம். மற்ற நிழல்கள் நல்ல நிழல்கள் இருக்கு, அதை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். ஒரே பார்வையில தான் இந்த ஸ்டடி பாக்குறோம். கானானை நோக்கின பயணம், வந்துட்ட பலவீனங்கள், கானானுக்கு அவர்கள் போய் சேரல. எச்சரிப்படைய வேணும். பரமக்கான நோக்கி போகிற நாம், நமக்கு தேவன் அனுமதிக்கிற அனுபவங்கள், அதுக்கு மத்தியில நம்முடைய கிரைகள், அவ்வளவுதான். அப்போ இருந்தாங்க, ஒரே முறை துதிச்சாங்க. எப்பனா சிவந்த சமுத்திரத்தை கடந்துட்டு அதுக்கு மேல அவங்க அதை செய்யல. இப்ப மாராவுக்கு வந்தாங்க, மறுபடியும் மாராவில் முறுமுறுத்தாங்க. ஆனா தேவன் ரொம்ப கிருபையா அவங்களுக்கு அங்க மாராவினுடைய தண்ணீரை மதுரமாக்கினாங்க, அவர்கள் குடித்தாங்க, நன்றி ஏறெடுக்கல. சோ இதெல்லாம் நமக்கும் சின்ன சின்ன படிப்பினைகள் அங்க கொடுக்குது. நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா தேவன் அநேக தருணங்களில் நன்மையானவைகளை நமக்கு செய்திருப்பார் நிச்சயமா. அந்த நன்மைகளுக்கு நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கணும் எப்பொழுதுமே. இன்னைக்கு இருக்கிறோம்னா இதற்கு முந்தைய நாள் வரைக்கும் செய்துட்ட எல்லா நல்ல கிரியைகளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி ஏறெடுக்க கூடியவங்களாகவே இருக்கிறோம் சாகர வரைக்கும். சோ அந்த நன்றி அறிதல் ஒரு முக்கியமான குவாலிட்டி. அது மாம்சீக இஸ்ரேலர்கள் கிட்ட வெளிப்படவே இல்லை அவங்க பயணம் முழுவதும். சோ இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா அங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட் மாராவில இருந்து தேவன் அவங்களை எங்க வழி நடத்தினாங்க? ஏலீம். ஆனா ஏலீம் ரொம்ப நல்ல இடமா இருந்துச்சு அவங்களுக்கு. வனாந்திரத்தில் தான் இருந்தாங்க, ஆனா அவங்களுடைய பயணத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தேவன் தந்தார். ஒரு 12 நீரூற்றுகள், ஒரு 70 பேரீட்ச மரங்கள் அங்க தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். திருப்தியா இருந்தாங்க, ஆனா நன்றி சொல்லல அங்க கூட. அதுதான் ஹியூமன் ஹார்ட், மனிதனுடைய மாம்சீக தன்மை, மாம்சீக ஒரு தன்மை. அதான் அவங்க ஒரு அருமையான பாயிண்ட் சகோதரர் அங்க சொல்லியிருந்தாங்க. சோ தேவன் செய்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நினைவுல வச்சு உந்தப்பட்டு அவருக்கு துதி செலுத்தணும், அவருக்கு நன்றி செலுத்தணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அது சாதாரணமா வராது. தேவனை அவர் செய்த நல் ஈவுகளுக்காக அவ்வப்பொழுது துதிப்பது, நன்றி ஏறெடுப்பதுங்கிறது சாதாரண குவாலிட்டி கிடையாது. அந்த குணலட்சணம் வளர்த்திக் கொள்வதற்கு பயிற்சி வேணும். ஆனா முறுமுறுக்கிற்கு எதுவுமே தேவையில்லை. அவர் செய்த நல்லீவுகளை எல்லாம் மறந்துட்டு அவ்வப்பொழுது முறுமுறுக்கிற்கு ஒண்ணுமே தேவையில்லை. அது இன்ஸ்டன்டா நம்ம இருதயத்துல வரும், நம்ம மாம்சீக சுபாவம். சோ இதை நம்ம கவனிக்கணும். எப்படி ஒரு தோட்டத்துல பூ முளைக்கணும்னா நிறைய பிரயாசம் பண்ணணும். முள்ளு முளைக்க ஒரு பிரயாசமே பண்ண தேவையில்லை. இஸ்ரேல் அது நல்லா காண்பிச்சாங்க. எங்கெல்லாம் தேவனை நினைச்சு துதிச்சிருக்கலாமோ துதிக்கல, ஆனா எங்கெல்லாம் துதிக்கணுமோ அங்க மாறாக முறுமுறுக்க செய்யறது கூட நம்ம அவங்க பார்ப்போம். சோ ஏலியம் அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனா ஏலியம் ஒரு நல்ல சமாதானமான இடம். நம்ம பயணத்துல கூட தேவன் நமக்கு அப்படி கொடுப்பான். சில சமயங்கள், சில சூழல்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், சபை, அவருடைய வேலை, எல்லா இடத்துலயும் மன ரம்யமா தேவன் அனுமதிப்பான், புரிலைப்பாரு. ஆனா இருக்குன்னா பின் வரப்போகிற பெரிய சோதனைகளை வெள்ளத்தோட எதிர்கொள்ளுவதற்காக இருக்கும். ஆனா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கூட, நம்ம அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல கூட சில இலைப்பாறுதலின் ஸ்தலங்கள் நமக்கு தேவன் தரார், சூழல்கள் நமக்கு அங்கே இருக்கும். கண்டிப்பா தேவன் அங்க செய்வார். ஆனா தயவு செஞ்சு நம்ம மாம்சீக இஸ்ரவேலர் போல நன்றி அறிதல் இல்லாதவங்களா இருந்துடக்கூடாது. நன்றி அறிதல், துதித்தல் நம்ம மனசுக்குள்ள அங்க இருந்துட்டே இருக்கணும் தேவனுடைய இரக்கங்களுக்கு. சரி, அப்போ ஏலியம்ல இருந்து அவர்கள் எங்க போனாங்க? ஏலியம்ல இருந்துட்டு அவர்கள் கிளம்பினாங்க சீன் வனாந்திரம். பரவாயில்ல, இப்ப உங்களுக்கு மனசுல வருது. சோ சீன் வனாந்திரத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முறுமுறுத்தாங்க. அது எதுக்கு முறுமுறுத்துட்டாங்க? அப்பம் இறைச்சி, கரெக்ட். எங்கே சாப்பிட்ட அப்பம் இறைச்சி? எகிப்துல. சோ அது அப்போஸ்தல் பவுல் அங்க பின்னாடி கோட் பண்றாரு. இந்த விதமா தான் மாம்சீக இஸ்ரவேலர் அவ்வப்பொழுது தங்களுடைய இருதயத்துல எங்க போயிடுறாங்க. ஆனா தேவன் அவங்களை எங்க இருந்து எங்க நடத்திட்டு இருக்கிறாரு? எகிப்துல இருந்து கானானுக்கு நடத்துறார். ஆனா வழியில தங்கள் இருதயத்துல அவ்வப்பொழுது அவங்க எங்க போறாங்க? ஏ, அங்க எகிப்துக்கே அங்க போறாங்க. அது அருமையான ஒரு பாடம். நம்ம இங்க எடுத்தது மாத்திரமில்ல, மற்ற எக்லிசாஸ்குல அந்த பாடம் நம்ம எடுத்துட்டோம். கேஜிஎஃப் கன்வென்ஷன்ல கூட ஒரு சகோதரர் அதே பார்ட்ட வந்து பாடமா எடுத்தாங்க. ஏன்னா அது அருமையான ஒரு பகுதி. ஏன்னா நம்ம உங்களுக்கு அங்க அந்த இது நம்ம நல்லாவே பாருவோம். அவங்க அந்த சீன் வனாந்திரத்துல இறைச்சிக்காக, அப்புறம் அப்பத்துக்காக தேவன் மேல தேவனுக்கு விரோதமா அவங்க முறுமுறுத்தது நம்ம பார்த்தோம். அது அந்த இடத்துல தேவன் அவங்களுக்கு காடை கொடுத்தார். இன்னொரு இடத்துலயும் காடை கொடுக்கிறார். ஆனா வாதையும் கொடுத்து மரத்தில் அனுப்புறார். அதுல எது கிடையாதுன்னா அந்த மாம்சம் குறிக்குது, மாம்சத்துக்குரிய விஷயங்கள். சோ அது நம்ம தேவன் இடத்துல நம்ம அது கேட்க கூடாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த பகுதியில. அவங்களுக்கு பசிச்ச போது தேவனாக முன்வந்து சொன்னாங்க, சரி நீங்க வனாந்திரத்துல இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப எனர்ஜி தேவை, உங்களுக்கு நல்ல ஆகாரம் நான் ரெடி பண்றேன், நல்ல ஆகாரம் உங்களுக்கு இந்த பூமியில இருக்கவே இருக்காது, நான் எங்கிருந்து கொடுக்கறேன்? வானத்துல இருந்து நான் கொடுக்கறேன், மண்ணா. உங்க வனாந்திரத்துல உங்களுடைய எல்லா சோதனைகள், போராட்டங்கள் ஜெயிக்கிறதுக்கு பலம் நான் கொடுக்கற மன்னா மூலம்தான் உங்களுக்கு கிடைக்கும். இறைச்சி வேண்டாம், அது உங்களுக்கு வேணாம், அது நல்லது இல்ல. உங்க வனாந்திரத்துல, வனாந்திர பயணத்துல உங்களுக்கு நல்லது இல்ல. சோ இது கிடையாலும் இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாம்சத்தை திருப்திப்படுத்தக்கூடிய எந்த விதமான விஷயங்களா இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல வரக்கூடிய சோதனை போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நம்மை பலப்படுத்த முடியாது. அது உலக பிரகாரமான ஞானம், இல்லாட்டி கலை, இலக்கியம் அல்லது இசை, இதன் மேல் இருக்கிற ஆர்வங்கள், இல்லாட்டி சின்ன சின்ன லௌகீக இச்சைகள், இதெல்லாம் இருந்தாதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பேலன்ஸ்டா போகும். காலையில எந்திரிச்சா நான் பேப்பர் படிச்சே ஆகணும், தூங்கும் போது நியூஸ் பார்த்தே ஆகணும், சோ இடையில கொஞ்சம் மியூசிக் கேட்டே ஆகணும். சோ இதெல்லாம் வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தா தான் எனக்கு பேலன்ஸா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த பகுதியில் இருந்துச்சு. நீங்கள் பயணம் செய்வது வனாந்திரம். வனாந்திரத்துல நிறைய விஷயங்கள் நீங்க சகிக்கணும், எதிர்கொள்ளணும். உங்களுக்கு ரொம்ப பலன் வேணும், ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட் நான் தரேன், ரொம்ப திடமுள்ள ஆகாரம் தரேன், வானத்திலிருந்து வர மன்னா மாத்திரம், வேற எதுவுமே நீங்க வந்துட்டு சைட் டிஷா கேட்காதீங்க. அது தேவன் நமக்கு கிளியர் பாயிண்ட் கொடுக்கறாங்க. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நமக்கு இருக்கிற சோதனை, போராட்டம், சோர்வு எதுவானாலும் சரி, அதுக்கு மத்தியில திடங்குலனும் பலன்குலனும் உற்சாகமாகணும், தெளிவடையணும், தைரியமாகணும். ஒரே ஆகாரம் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே, வேற எதுவுமே கிடையாது. ஆனா சில சமயங்கள்ல நம்ம நல்லா இருக்கும் போது கூட நார்மலா இருந்துருவோம், கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும் போது எங்க போகும், இந்த மாதிரி அடிஷனல் சப்போர்ட்கெல்லாம் போகும். அது நமக்கு நிச்சயமா அங்க கூடாது. ஏன்னா அங்க நம்ம பார்த்தோம், அவங்க முதல்ல காடை கேட்ட போது ஏதோ தேவன் இறக்கத்துல கொடுத்துட்டாரு, ஆனா ரெண்டாவது முறை கேட்ட போது என்ன பண்ணிட்டாங்க, மரணமே கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன லௌகீக இச்சைகள், நம்ம மாம்சத்தை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஆரம்பத்தில் சின்னதா இருக்கலாம், பட் உன்னத பாட்டு 2:15 படிக்கிறது போல அந்த சின்ன குழி நரிகள் என்ன பண்ணிடும், திராட்சை தோட்டத்தையே வேரோட அழைச்சிடும். சோ சின்ன பாவங்கள் பெரிய பாவங்களுக்கு வழி நடத்தும், சின்ன மீறுதல்கள் பெரிய மீறுதல்களுக்கு வழி நடத்தும், சின்ன தோல்விகள் நிச்சயமா பெரிய தோல்விகள் தான் போய் முடியும், சந்தேகமே இல்லை. ஆனா சின்ன வெற்றிகள், சின்ன ஜெயம், சின்ன மேற்கொள்ளுதல் பெரிய வெற்றி ஜெயம் மேற்கொள்ளுதலுக்கு அங்க வழி நடத்தும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம மாம்சீக விஷயத்தை திருப்திப்படுத்துறது அது ஏற்கனவே அடிச்சாச்சு சிலுவையில. சோ அந்த பாயிண்ட் அது இருந்துச்சு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுல பிரதர் கொடுத்திருந்தார் இல்ல இந்த சப்ஜெக்ட்ல. சோ இந்த மன்னா அது வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசுனுடைய ரேன்சம், அந்த விலைக்கிரயம், அந்த விலைக்கிரயத்தின் மூலம் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அந்த நீதிமானாக்குற அந்த ஒரு 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 கிருபை, அதை கூட அனுதினம் பயன்படுத்தணும். அப்புறம் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்குள்ள நாம நிக்கணும். சோ நம்ம அனுதினம் நம்ம பாவிகள் அனுதினமும் நம்ம பாவங்கள் கழுவப்படணும். சோ அந்த ரத்தத்தை நம்ம பயன்படுத்தணும், அவருடைய வார்த்தைகளையே நம்ம ஜீவித்து இருக்கணும். அந்த அருமையான பாடம் நாம அதை பார்த்தோம். இது சீன் வனாந்தரத்துல அவங்களுக்கு அங்க நடந்துச்சு சகோதர சகோதரிகளே. சோ சீன் வனாந்தரத்துக்கு அப்புறம் அவர்கள் எங்க போனாங்க, எங்க போனாங்க, ரெவிதீம். ஆனா அதுக்கு முன்னால ஒரு ரெண்டு ஸ்தானம் இருந்துச்சு இல்லைங்களா, ஆலூஷ், தொக்கா. ஆனா அங்க ஒண்ணு அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா கடந்து போயிட்டாங்க. ஆலூஷ், தொக்கா ரொம்ப வேகமா கடந்து போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எங்க வந்தாங்க, ரெவிதீம். ரெவிதீம்ல அவங்களுக்கு என்ன டெஸ்ட், மறுபடியும் தண்ணி தாகம். ஆனா கண்மலையிலிருந்தே அவங்களுக்கு தண்ணி தேவன் கொடுத்தாங்க. தண்ணி சாப்பிட்டு பலமான உடனே அவங்க யாரை சந்திச்சாங்க, ரெவிதீம்ல அமலேக்கியர். அமலேக்கியர் தான் வனாந்திரத்தில் அவர்கள் சந்திச்ச முதல் எதிரி. பைபிள் ரெக்கார்ட் என்னன்னா, அந்த அமலேக்கியர் சந்ததி என்னது, அவங்கள தலைமுறை தலைமுறை தோறும் இஸ்ரேல் ஜனங்கள் கூட யுத்தம் பண்ண போற ஜனங்கள் அமலேக்கியர். சோ அப்போ ரொம்ப அருமையான படம் இருந்துச்சு. அது எது கிடையாதுனா, கண்மலை இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்ததுக்கு பின்பு, அவர்கிட்ட அவர் மூலமா தேவன் கிட்ட நம்ம அர்ப்பணிச்சதுக்கு பின்பு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல முதல்ல நம்ம சந்திக்கிற விரோதி நம்முடைய மாம்சம். இந்த மாம்சம் தலைமுறை தலைமுறைக்கு வரைக்கும் நமக்கு அது டெஸ்ட் தான். உயிருள்ள வரைக்கும் இந்த மாம்சத்து கூட போராடிட்டே இருக்கணும். ஆனா அந்த போராட்டத்துல அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, மோசே கைகளை உயர்த்தி வச்சிருந்தார். மோசே கர்த்தர் இயேசு, கண்டிப்பா கர்த்தர் இயேசு நமக்காக கிரியை செய்வார் நம்ம மாம்சத்தினுடனான நம்முடைய போராட்டத்துல. ஆனா அந்த கர்த்தர் இயேசு கிட்ட இருக்கிற அந்த ரெண்டு குணம் உயர்த்தணும் நமக்குள்ள, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறது. சோ கைகள் உயர்த்தப்படணும், அந்த ரெண்டு கைகள். சோ இந்த குவாலிட்டி நமக்குள்ள எப்போதும் பபுள் ஆகணும், அப்படின்னா பொங்கணும், உந்தணும் நம்மை. சோ நாம் நீதி நேசிக்கணும், அதே நேரம் அக்கிரமத்தை வெறுக்கணும். ஏதோ ஒன்னு செஞ்சுட்டு இன்னொன்னு செய்யாட்டி கூட மாம்சத்தை ஜெயிக்க முடியாது, ரெண்டுமே செய்யணும் சைமல்டேனியஸா. சோ அதுதான் அந்த இடத்துல இருக்கிற பாடம். ஏன்னா ரெண்டு கைகள் உயர்த்தி வைக்கணும். சோ அப்போ அந்த குவாலிட்டி இருந்தா நம்ம மாம்சத்தை நம்மளுடைய மாம்சத்தை நம்ம ஜெயிக்கலாம் மேற்கொள்ளலாம். அப்போதே அப்புறம் அடுத்த சோதனையில மறுபடியும் அதே டெஸ்டிங், அதே ஒரு குவாலிட்டி நம்ம அங்க காண்பிச்சாதான் அங்க ஜெயிக்க முடியும். சோ இது அங்க ரெவி தீம்ல அவங்களுக்கு நடந்தது பாக்குறோம். ரெவி தீம் அமலேக்கியர் கூட அவங்க ஜெயிச்சுட்டு நெக்ஸ்ட் அவங்க எங்க வந்தாங்கன்னா, தேவன் எங்கே வழி நடத்திட்டாரு அவங்களும், அங்கதான் நம்ம கடைசியா விட்டோம். சீனாய் வனாந்தரத்துக்கு அவர்கள் வந்தாங்க. சோ சீனாய் வனாந்தரத்துல நம்ம பார்த்தோம் தேவன் அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தார்னா, நியாய பிரமாணத்தை கொடுத்து நியாய பிரமாணத்தின் அடிப்படையில அவங்க கூட ஒரு உடன்படிக்கை அங்க செய்தார். சோ அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அவங்கள்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்யறார். வசனவாசிங்க யாத்ராகமம் 19 அதிகாரம் 5 வசனம்.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தா இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது.
ஆமா, அப்புறம்
நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று
ஒரு முக்கியமான காரணம் கூட நம்ம பார்த்தோம். தேவன் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அங்க சொல்லணும், நியாய பிரமாணம் எல்லாம் கொடுத்துட்டு இதன்படி நீங்க நடந்தீங்கன்னா இனிமேல் நீங்க எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீங்க. இது வரைக்கும் இல்லையா? இது வரைக்கும் கூட அவங்க தான் அவருக்கு சொந்த சம்பத். ஆனா அவர் அந்த மனநிலையத்தான் இருந்தார். ஆனா அவர்களோ நாம் தேவனுடைய ஜனம், ஆபிரகாமின் சந்ததி, அந்த சந்ததியாரா நாம வருவோங்கிற அந்த நம்பிக்கை எல்லாம் அவர்கள் இழந்து போயிருந்தாங்க. அதை அவங்களுக்குள்ள புதுப்பிக்கணும், வேற வழி இல்ல. அப்போ ஒரு புது கண்டிஷன் தேவனே அங்க உருவேற்படுத்துறார். அதன் அடிப்படையில அவங்களுடைய வைராகியம், அவங்களுடைய உண்மை, அவங்களுடைய அன்பு எல்லாவற்றையுமே ஒரு எழுப்புதல் தேவன் அங்க பண்றாங்க. இது தேவனுடைய பங்குல அவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மேல அவருடைய அளவில்லாத கிருபை அங்க காண்பிக்கிறது. அவர் அவங்களை தெரிந்து கொண்டார். அவர் அவங்களை இதுவரைக்கும் தெரிந்து கொண்ட ஜனங்களாகவே வழி நடத்திட்டு வந்தார். அப்படியே தான் பார்க்கிறார். ஆனால் அவர்களோ அவரை மறந்தார். ஆனா அவர் மறுபடியும் என்ன பண்றார்னா, அவராகவே அவங்களை பழைய நிலைமைக்கு வர வைப்பதற்கு அவங்க கூட உடன்படுறார். அப்படின்னா அவங்களுக்கு கூட சில கிரியைகள் செஞ்சு பார், அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவங்கள் பட்சத்துல தேவனே முயற்சிகள் அங்க எடுக்கிறது நம்ம அங்க பார்க்கணும். ரொம்ப அருமையான ஒரு காரியம். அப்போ அந்த உடன்படிக்கையின் மூலம் அவர்கள் மீண்டும் அவருடைய திட்டத்துல அந்த வாக்கு தத்தத்தின் சந்ததியாக வருவதற்கான ஒரு பாதையில அவங்கள் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டாங்க. சோ இது அந்த சீனாய் வனாந்தரத்துல அங்க நடந்த சம்பவம் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நாம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது. சோ இந்த சம்பவங்கள் கண்டிப்பா நம்ம மனதில் இருப்பது நல்லது. சோ அவங்களுடைய பயணம், அவங்களுடைய இடங்கள், அதுல அனுபவங்கள் நமக்கு என்ன பாடம்ங்கிறது தான் நமக்கு. சரி, இன்னைக்கு சீனாயில இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தியானிக்க போறோம். சோ சீனாய் அவர்கள் வந்துடுறாங்க. அது தேவனுடைய பர்வதம் என்று வேற வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராகமம் 20 அதிகாரம் தான் நம்முடைய மெடிடேஷன், நம்முடைய தியானம். ஆனா இன்னைக்கு முழுசும் நாம பார்க்க போறதில்ல. ஆனா யாத்ராகமம் 20 அதிகாரத்துல பாருங்க, தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆனவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் ஆரம்பிக்கிறார். அந்த நியாய பிரமாணத்துல பிரதானமான கட்டளைகளை எல்லாம் அங்க அவங்களுக்கு அங்க கொடுக்கறது பாக்குறோம். சரி, இந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி இந்த இடங்கள்ல அங்க நம்ம வரும். சரி, இப்ப நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளை. சோ இந்த சீனாய் மலை வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்தது, ஜனங்கள் வெளிப்படுத்தினது, இதைய கொஞ்சம் மெடிடேட் பண்ணலாம். இன்னொரு ஆங்கிள் ரொம்ப சுருக்கமா தேவன் நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களை தம்முடைய சொந்தமான ஜனங்களா விசேஷித்த வகையில அவங்களை எப்ப இருந்தே நடத்த ஆரம்பிச்சுட்டாருனா, கிட்டத்தட்ட பாருங்க நியாயப்பிரமாணம் கொடுத்து சொல்றாரு பாருங்க, என் வாக்கை உள்ளபடி கேட்டு நடந்தீங்கன்னா நீங்க எனக்கு எப்படி இருப்பீங்க, சொந்த சம்பத்தா இருப்பீங்கன்னு சொல்லும் போது அங்க இருந்து தான் ஏதோ ஒரு விசேஷ உறவு வருதுங்கிற அர்த்தம் இல்ல. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அவங்க எகிப்துல இருக்கும் போதே என்ன பண்ணிட்டார், விசேஷ ஜனமாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப இருந்தே அவங்கள விசேஷமா வழி நடத்த ஆரம்பிச்சு, பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. பார்வனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள தேவன் அவங்கள் பட்சமா அங்க போய் வல்லமையான காரியங்கள் செஞ்சு அங்க இருந்து அவங்களை மீட்டு வருவதற்கு முயற்சி செஞ்சார். ஆனா நியாயமா பார்க்க போனா அப்படி தேவன் செய்யணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இல்ல. ஏன்னா எகிப்துல எதனால அவங்க போய் அடிமைத்தனத்துக்குள்ளானாங்க, அவங்களுடைய பிதாக்கள் செய்த பாவம். புரியுதுங்களா? அவங்க பிதாக்களுடைய தவறுகள்னால தான் எகிப்துக்கு அவங்க அடிமைகளா போயிட்டாங்க. அவங்களை விடுவிச்சு ஆகணும்னு எந்த ஒரு நிர்பந்தம் கடமை தேவன் பேர்ல அங்க இல்ல. ஆனாலும் தேவனே அவங்களுக்காக என்ன பண்றார், அவங்களை விடுவிக்கிறதுக்கு முன் வரா. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னன்னா நம்ம கவனிக்க வேண்டியது, அவருடைய அன்பு தெரியுது ஜனங்கள் மேல. என் ஜனங்கள் நான் விடுவிச்சு ஆகணும், எந்த ஒரு கட்டுப்பாடு இல்ல. அவங்க பிதாக்கள் செஞ்ச தப்புலதான் அவங்க போய் நிக்கிறாங்க. தேவனுக்கு வந்து அவங்களை விடுவிச்சு ஆகணுங்கிற எந்த சூழல் இல்ல. ஆனாலும் அவர் விடுவிப்பது காண்பிக்குது அவருடைய அன்பு, அவருடைய கிருபை. சோப்ப அவங்களை விடுவிக்க அவர் நினைச்சாரு. பாருங்க, முதல்ல என்ன பண்ணார்னா, அந்த பஸ்காவினுடைய ஆடு தெளிக்கப்பட்ட வீடுகளுக்குள்ள வச்சு அதன் மூலம் அவங்களை என்ன பண்றார், எகிப்துல இருந்து அங்க விடுவிச்சு அவங்கள வனாந்திரத்துக்கு அங்க கொண்டு வரது நாம பாக்குறோம் சகோதர சகோதரி. நெக்ஸ்ட் இதான் என்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம், அந்த வனாந்திரத்துல சுக்கோத், ஈதாம், ஈரோத், அப்புறம் ஈதாம் வனாந்திரம், அப்புறம் ஷூர் வனாந்திரம், மாரா, ஏலீம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், சீன் வனாந்திரம், ஆலுஷு, தொக்கா, ரெவிதி வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் என்ன, நிறைய சோதனைகள் தேவன் அவங்களுக்கு அனுமதிச்சார். ஆனா இதெல்லாம் எப்படிப்பட்ட சோதனைகள் தருணங்கள்னா, இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை இருக்கு, இந்த இந்த வழிநடத்துதல்கள் இங்கிலீஷ்ல வந்து ப்ராவிடன்சஸ், காட்ஸ் ப்ராவிடன்சஸ். இப்படித்தான் அவங்களை வழி நடத்தினார். ஆனா இந்த தெய்வீக வழிநடத்துதல், அந்த சோதனைகள் எல்லாம் என்னன்னா, அது வந்து காட் டிசைன்ட். அப்படின்னா அந்த தருணங்கள், அந்த சூழல் எல்லாம் அவங்களுக்கு தேவனே உருவாக்குனா, தேவனால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகள் தான். அவர்கள் சுக்கோத் போனது, ஏதாம் போனது, ஈரோத்ல மாட்டிக்கொண்டு பயந்து போனது, நெக்ஸ்ட் மாறால தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டது, எலிமில எல்லாம் கிடைச்சது இல்லைங்களா, அப்புறம் பசி கொடுமையில இருந்தது, அப்புறம் அமலேக்கியரை சந்திச்சது, இதெல்லாம் தேவன் அனுமதிச்சது, தேவனுடைய வழி நடத்துதல். இதெல்லாம் தேவன் எப்படி அவங்களுக்கு அனுமதிச்சிருந்தாருனா, ஒருவேளை அந்த அனுபவங்கள்ல அவங்க தேவனுடைய வழி நடத்துதல பார்த்தாங்க, கிருபையெல்லாம் பார்த்தாங்க, இதெல்லாம் உணர்ந்திருந்தாங்கன்னா, இதெல்லாம் உணர்ந்திருந்தாங்க அந்த வழிபாதையில தேவன் அவங்க கூட இருந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் உணர்ந்திருந்தாங்கன்னா, தேவன் மேல ஒரு அளவில்லாத விசுவாசத்துல அவர்கள் வளர்ந்திருப்பாங்க. ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இந்த சூழ்நிலைகளை கடந்து வந்ததின் மூலம், இந்த சூழ்நிலைகள்ல தேவனுடைய கரத்தை பார்த்ததின் மூலம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்து அவங்களுக்கு வளர்ந்துருக்கும். அதன் மூலம் அவங்க தேவனுக்கு ஒரு உண்மையிலேயே விசேஷித்த ஜனங்களா அவங்க இருந்திருப்பாங்க. பட் நடந்தது என்ன என்று பார்த்தோம்னா, சகோதர சகோதரிகளே, இந்த இடங்கள்ல அவங்களுக்கு நேர்ந்த சோதனைகள், அது தேவன் அவர் மேல அவங்களுக்கு விசுவாசம் வரணும்னு தான் அனுமதிச்சார். நெக்ஸ்ட், அந்த சோதனைகளை எல்லாம் ஒருபோதும் தேவன் அவங்களை கை விடல, அவங்கள வல்லமையா கிருபையா வழி நடத்திட்டு அங்க வந்தாரு. ஆனா இதுல எல்லாம் பாருங்க, அவங்க எந்த விசுவாசத்துல வளர்ந்துருக்கணுமோ அவர்களை வளர்ச்சியே காண்பிக்கும். அப்படின்னா தேவன் வல்லமையா கிரேசியதெல்லாம் பார்த்தாங்க, உணர்ந்தாங்க, மறந்துட்டாங்க. சோ அப்போ நினைவுல வைப்பதற்கு பதிலா மறந்துட்டு அவங்க ஒவ்வொரு சோதனையிலும் தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்க வேணா அங்க செய்தான். அந்த விசுவாசத்துல ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி அவங்களுக்கு அங்க அவங்க காண்பிக்கவே இல்லை. ஆனாலும் தேவன் அவங்க கடைசி எங்க வந்துட்டாரு, எங்க கொண்டு வந்துட்டாரு, சீனாய் மலைக்கு கொண்டு வந்துட்டார், அவருடைய பர்வதம். அந்த மலையில அவங்களுக்கு உடன்படிக்கை தந்துட்டார். உடன்படிக்கை தந்துட்டு அவங்க கிட்ட கேக்குறாரு, இதன் படி நடப்பீங்களா? ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, வசனம் பாருங்க, 19 அதிகாரத்துல எட்டாவது வசனம் படிங்க.
அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள்.
பாருங்க, கர்த்தர் சொல்லுவதை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார். தேவன் அவருடைய பர்வதத்துக்கு அவங்களை வர வச்சுட்டு கேட்கும் போது அவங்க இந்த வார்த்தை சொல்றாங்க, நாங்க கர்த்தர் சொல்லுவதை எல்லாமே நாங்க அங்க செய்வோம். இந்த சூழ்நிலைக்கு அவங்கள அங்க வழி நடத்திருக்கிறோம். அருமையான ஒரு நிலல் இது, எல்லாமே நிலத்தை நம்ம பாக்குறோம். பாருங்க, இப்படித்தான் அப்படியே நம்முடைய விஷயத்துல தேவன் நடத்துவதே நமக்கு அங்க தெரியும். நாமும் உலகத்துல இருந்தோம், நாமும் பெயர் சபை அமைப்புகள்ல இருந்தோம், நாமும் பாவம் மரணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள சாத்தான் கட்டுப்பாட்டுல இருந்தோம். நம்முடைய பிதா செய்த பாவம், ஆதாம் செய்துட்ட பாவம், நம்மளை மீட்டே ஆகணுங்கிற எந்த ஒரு பெரிய நிர்பந்தமும் தேவனுக்கு இல்ல. ஆனா அவராக முன் வந்து நம்மளை மீட்டெடுப்பதற்கு சித்தம் வச்சார். அதுல அளவில்லாத அன்பு கிருபை நமக்கு அங்க வெளிப்படுது. அது எப்படி அந்த மீட்பை தேவன் நமக்கு செய்தார்? முதலாவது நம்மை அவருடைய திருக்குமாரனுடைய ரத்தத்துக்குள்ள நம்மை அங்க அவர் வர வச்சாரு. அதன் மூலம் அந்த பாவத்தின் மரணத்தின் பிடியிலிருந்து நம்ம மீட்டெடுக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நமக்கும் கூட சுக்கோ தெரிந்திருக்குது, ஏகாம் இருந்திருக்குது, ஈரோ தெரிந்திருக்குது. அப்போ பார்த்த அந்த சம்பவங்கள், மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் சூழல்கள் இருந்துச்சோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அங்க தொடர்ந்துட்டு வருது. இதுல எல்லாமே தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறார், ஒரு போதும் என்ன பண்ணல, கைவிடல. அற்புதமா இரக்கத்துல வல்லமையாக அங்க வழி நடத்திட்டு வந்திருக்கிறார். எப்படி எல்லாம் வழி நடத்திட்டு வந்திருக்கிறத நம்ம உணரும் பொழுது கண்டிப்பா விசுவாசத்துல இன்னும் நாமோ வளர்ந்திருக்க வேண்டிய ஒரு ஜனங்களாக அங்கிருக்கிறோம். அதன் மூலம் தேவனுடைய பார்வையில ஒரு விசேஷித்த ஜனங்களாக அவருடைய ராஜரீக ஆசாரிய கூடமாக நம்ம அங்க இருக்கணும் என்று தான் நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா பாக்குறோம் நம்ம கூட நிறைய சமயங்கள் அந்த பலவீனங்கள் இருந்திருக்கும். எப்படி அவங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பலவீனங்கள் அவங்ககிட்ட வெளிப்பட்டுச்சோ கண்டிப்பா நம்ம இடத்துல கூட இருக்கும். இப்போ ஃபைனலா நம்மளை எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாருனா தேவன் அந்த சீனாய் மலை, அவருடைய பர்வதம். அது அருமையான ஒரு வார்த்தையை சகோதரங்க கம்பேர் பண்ற. ஒருவேளை இது பர்சனலா மெடிடேட் பண்ண போது நமக்கு நல்லா தெரியுது, சீனாய் மலை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க பயணத்துல எங்க வந்திருக்குது, எந்த தருணத்துல வந்திருக்குன்னா அவர்கள் தேவனால மீட்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு பலவிதமான பலவீனங்களை செஞ்சதுக்கு பின்பு அந்த சீனாய் மலை. அந்த சீனாய் மலையில தேவன் அவங்களை புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழல், அந்த அளவுக்கு அவங்க என்ன இருக்கிறாங்க, கீழே போயிருக்கிறான், கீழே போயிருக்கிறான். அந்த பிரமாணம் கொடுத்து அதன் மூலம் அவங்களை புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் அளவுக்கு அவர்கள் பலவீனத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த தருணத்துல தான் சீனாய் கட்டம் வருது அவங்களுக்கு. ஆனா அங்க அவர்கள் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, தேவனே நீங்க சொல்றதுக்கு எல்லாமே நாங்க செவி சாய்ப்போம். இது கொஞ்சம் பர்சனலா மெடிடேட் பண்ணா நமக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஒருவேளை இது எல்லாம் எடுக்க ரொம்ப அருமையான ஒரு ஒரு அடையாளம்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஆப்டர் கான்சக்ரேஷன் நிறைய தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சூழல்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் அதுக்கு மத்தியில் எல்லாம் தேவன் நம்மை அருமையா வழி நடத்திருப்பாரு. இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம பலவீனங்கள் தான் நிறைய நம்மளை மேற்கொண்டிருக்கும். நிறைய சமயங்கள் தேவனுக்கு உண்மையா இருந்திருக்க மாட்டோம். ஆனா இந்த மாதிரி நிறைய தொடர் பலகீனங்கள், பின்னடைவுகள், சோர்வுகள் எல்லாம் நம்ம எப்படியோ கடந்துட்டு இருந்துக்கும் போது ஒரு பாயிண்ட் நம்ம லைஃப்ல தேவன் அனுமதிக்கிறாங்க. தெரியல ஒரு ஒருத்தருக்கு எந்த வருஷம் வரும், எவ்வளவு காலத்துக்கு பின்பு வரணும். பட் அவங்களுடைய அனுபவம் நம்ம பார்த்தோம்னா பாருங்க, நிறைய இடம் கிராஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் என்னதான் பண்ணிட்டாங்க, தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கத்தான் செஞ்சாங்க. எந்த லெவல் குவாலிட்டி காமிச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணல, குவாலிட்டி காமிக்கல. இப்ப சீனாய், சீனாயில தேவன் அவங்களுக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா, பரவாயில்ல பழசெல்லாம் விடுங்க, இதோ இப்ப நான் உங்களுக்கு புது பிரமாணம் தரேன், ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாமா, இது பண்ணி நீங்க நடப்பீங்களா, நடப்போம், நடந்தீங்கன்னா இப்ப சொல்றேன் பழசெல்லாம் விடுங்க, பழசெல்லாம் விடுங்க. ஆமா நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன், உங்களை வழி நடத்தினேன், கிருபை செஞ்சேன், வல்லமை காமிச்சேன், ஆனால் நீங்க கிரியை காமிக்கல, பரவாயில்ல அதெல்லாம் கட் பண்ணுங்க, இப்போ இப்ப சொல்றீங்களா, எஸ் நாங்க சொல்கிறோம், நாங்க செய்யறோம், சரி இப்ப செய்யுங்க, இனிமேல் நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு சொந்தம் ஜனம். கிட்டத்தட்ட எது மாதிரி இருக்குன்னா நம்ம லைஃப்ல கண்டிப்பா இந்த தருணம் வரும். ஒரு வேளை ஆப்டர் கான்சன்ட்ரேஷன் நிறைய குறைகள், பலகீனங்கள், பின்னடைவுகள், சோர்வுகள் இருந்துட்டே இருக்கலாம். ஒரு நியூ ஃபியூச்சருக்கு ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஏற்கனவே ஸ்டடியிலே பாத்துருக்கோம், இஸ்ரேலர்கள் கூட தேவன் காலகாலத்துக்கு என்ன பண்ணல, போராடல, ஒரு பாயிண்ட் வச்சிருந்தார். அந்த காதேஷ் பர்னேயாக்கு அப்புறம் அவங்க கிட்ட என்ன பண்ணல, தேவன் போராடுறத நிறுத்திட்டார். இந்தப்பா நான் முடிவு எடுத்துட்டேன், இவ்வளவு நாள் சகிச்ச நீங்க ஒன்னும் உண்மையை காமிக்கிற மாதிரி இல்ல, அவ்வளவுதான், நீங்க யாருமே காணாமக்குள்ள போக முடியாது. என்னுடைய லிமிட் இவ்வளவுதான். மாம்சீக இசையாளர்களுக்கு தேவன் ஒரு லிமிட் வச்சார், அவங்களுடைய மன கடினத்துக்கு, அவங்களுடைய மனமாறாத தன்மைக்கு கிளியரா ஒரு எல்லையை வச்சார். அதுக்கு மேல தேவன் எக்ஸ்டெண்ட் பண்ணல, நீடிக்கல. காதேஷ் பர்னையா வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி இருந்துச்சு. அது கிளீனா ஆவிக்குரிய இசையாளர்கள் கிட்ட இருக்கு. பட் அந்த சீனாய் பாருங்க, இடையில வர இடம் எப்படின்னா, ஒருவேளை நம்ம கான்சன்ட்ரேஷன் லைஃப்ல 4 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 6 வருஷம் இருக்கலாம், 7 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம். இன்னும் 3 வருஷத்துல எவ்வளவோ கிருபைகள், எவ்வளவோ இறக்கங்கள், எவ்வளவோ குவாலிட்டி நம்ம வளர்த்துருக்கணும். அதையெல்லாம் பார்க்கணும். விசுவாசத்துல ஒரு விலை போட்டு எடுக்கணும். ஆனா இல்ல, எல்லாமே சோறு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு தருணம் வைக்கிறாங்க. சீனாய் அங்க வந்து ஸ்பெஷலா அவங்களுக்கு ஒரு உணர்த்துறாரு. அதான் பிரதர் என்ன சொல்றாருன்னா, the spiritual mount அங்க சொல்ல, அதாவது அந்த சீனா எப்படிப்பட்ட ஒரு இடம்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணம், ரொம்ப ஒரு ஆவிக்குரிய உணர்த்துதல் தேவன் நமக்கு கொடுப்பார். எப்போ நிறைய பின்வாங்குதலுக்கு பின்பு நம்ம கொஞ்சம் நல்லா தேறி வரணுங்கிறதுக்காக ஒரு உறுதியான உணர்த்துதல் கொடுக்கிறார். அதாவது மவுண்ட், மலை, ஒரு மேலான ஒரு நிலைக்கு வந்து மேலான விஷயங்கள் சிந்திச்சு தீர்க்கமா முடிவெடுக்கிற அந்த நிலை, அங்க வந்து அவங்களுக்கு அந்த உணர்த்துதல் அங்க கொடுக்கிறார் என்று சொல்லும் போது, இது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். சீனா அந்த தருணத்துல நம்ம உணரக்கூடிய விஷயங்களை அப்படியே கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பா தேவனுடைய அதிருப்திக்கு உள்ளாகக்கூடிய ஜனங்களாகத்தான் அங்க இருப்பாங்க, இருப்போம். சோ அப்போ அது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தருணத்துல அது கண்டிப்பா வரும். தெரியல, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன் அந்த பாயிண்ட். ஆனா அது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்கள்ல உண்மையிலேயே கிருபைகளை அனுபவிச்சு உண்மையே அந்த கிருபைகளுக்கு உண்மையாயிருக்க தவறி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து மனதுக்குள்ள ஒரு போராட்டம் வந்து மீண்டும் தேவன் ஜீவன் கொடுத்த மாதிரி ஒரு உணர்வு கொடுத்து, எவ்வளவு கிருபை, எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கிறோம், இனிமேலாவது தேவனுக்கு இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை, மேபி அது வந்து சீனா. அந்த மாதிரி ஒரு நிலைமையை தான் அவங்களுக்கு சீனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளீனா இருக்க முயற்சிக்கணும். அது விடும்பொழுது தவறுகள், ஏன்னா பின்னாடி சீனாய்க்கு அப்புறம் அவங்க செஞ்ச விஷயம் எல்லாம் பாக்குறோம், ரொம்ப அவங்க பின்வாங்கிதான் அங்க போறாங்க. சோ அந்த மாதிரி சீனாய்க்கு அவங்கள அங்க வர வைக்கிறார், அங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. சோ இதெல்லாம் நமக்கு எச்சரிப்புகளாக அங்க இருக்கு. சரி, சீனாய்க்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாக்குறோம் சீனாயில. சோ சீனாயில மோசே மேல ஏறி போறார். தேவன் அவருக்கு அந்த கற்பனைகள் எல்லாம் கொடுக்கறாங்க. சோ அப்போ அந்த கற்பனைகள் எல்லாம் அவர்கள் அவரு வாங்கிட்டு வரார். ஜனங்கள் கிட்ட அங்க படிக்கிறாங்க. ஜனங்கள் அதுக்கும் சொல்றாங்க, வசனம் வாசிங்க, யாத்ராகம் 24:7. பாருங்க. சோ அப்போ அந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் எழுதி சுத்தமாக்கி அதைய ஜனங்களுக்கு வந்து அங்க வாசிக்க கூட செய்யறாரு. அப்படி அவரு வாசிக்கும் போது ஜனங்கள் அதையெல்லாம் கேட்டுட்டு கர்த்தர் சொன்னபடியே நாங்க செய்வோம் என்று வேற அங்க சொல்றாங்க. அதுல நீங்க பின்னாடி வசனம் வாசிங்க. பாருங்க. சோ அந்த அதுக்காக பலி எல்லாம் செலுத்திட்டு அங்க உறுதியா அங்க பண்ணிடுறான். சோ இந்த விஷயங்கள் அந்த போது 20:24 24 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரமாணங்கள், அதை படிக்கிற விஷயங்கள் அங்க எல்லாம் போதும். சரி, இங்க ஒரு சில சின்ன விஷயங்கள் நாம கவனிக்கிறோம். என்ன சின்ன விஷயம் நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே? அதாவது மோசே கிட்டத்தட்ட அந்த மலை மேல மேல அவரு எவ்வளவு நாள் இருக்கிறாரு? அங்க 40 நாட்கள் இருந்து அங்க அந்த விஷயங்களை அங்க வாங்குறாரு. பாருங்க, ஒரு பெரிய காலப்பகுதி தான். சோ அதாவது ஏன் அவ்வளவு நாள் அவர் அங்க எடுக்கணும் அந்த அந்த பிரமாணங்களை எல்லாம் வாங்குறதுக்கு? கிட்டத்தட்ட அந்த சமயத்திலேயே தான் அவரு இந்த ஆசிரிப்பு கூடாரம் பற்றின விஷயங்களையும் கூட அங்க வாங்குறார். சோ இதெல்லாம் என்னன்னா பாருங்க, இது நமக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில ரொம்ப காலம் எடுங்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாம் மனசுல பதிய வைக்கிறதுக்கு சோ அவருக்கு கூட அங்க ரொம்ப காலம் எடுக்குது. நெக்ஸ்ட் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அங்க அவரு 40 நாட்கள் வசனம் வாசிங்க, 9:1 உபாகமம் 9:9
40 நாட்கள்
இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணி சாப்பிடாமலும் கூட அங்க இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் தேவன்கிட்ட இருந்து அங்க பெற்றுக் கொள்ளுகிறார். ஏன் வந்து இந்த ஒரு வரி அங்க இருக்கணும், ஏன் அவர் அப்பம் புசியாமல் அங்க தண்ணி குடிக்காம இருக்கிறார், ஏதாவது நமக்கு தோணுதுங்களா, என்ன சொல்ல முடியுமா? நாம அப்படியே நமக்கு ஸ்பிரிச்சுவலா நம்ம சொல்லணும்னா சும்மா ஒரு சின்ன பாயிண்ட் தான், சும்மா செல்ஃப் மெடிடேஷன் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். என்னவா இருக்கலாம், அவர் 40 நாள் அப்பம் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அப்படி இருந்து இந்த கற்பனைகளை தேவன்கிட்ட இருந்து வாங்குறாரு, என்ன விஷயமா இருக்கலாம், நமக்கு என்ன அப்ளையா இருக்கும், மாம்ச இச்சைகளுக்கு உபவாசம். ஓகே, பட் அந்த பிக்சர் நம்ம பார்த்தோம்னா அவரு தேவன்கிட்ட சில ஆவிக்குரிய விஷயங்களை அங்க வாங்குறாங்க, அவ்வளவுதான். சோ ரொம்ப சிம்பிள், அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு புரியுது. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஃபார் மோசஸ் டு அப்டைன் அண்ட் தென் டு ரீடைன் தி இன்டெலைபிள் இம்ப்ரஷன் ஆஃப் தி பேட்டர்ன் ஆஃப் தி ஒரிஜினல் டேபிள்நாக்கு, அந்த உண்மையான அந்த ஆசரிப்பின் கூடாரம், ஆசரிப்பின் கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் எது கடையாளமா இருக்கு ஆவிக்குரிய விஷயத்துல, சபை பாருங்களா, அப்ப கிரைஸ்துக்குரிய விஷயங்கள், எஸ் இல்லைங்களா, கிரைஸ்துக்குரிய விஷயங்கள். ஆக்சுவலா அவர் 40 நாள் அவர் அங்க என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அந்த ஆசரிப்பின் கூடாரத்துடைய மாடல் என்ன பண்றாரு, தேவன்கிட்ட இருந்து அங்க வாங்குறாரு, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா. அதாவது நம்ம கிட்ட டேபர்நாக்கல் ஷேடோஸ் புக் இருக்கு, அதனுடைய பெரிய வால்யூம் இருக்குது, எல்லாம் படிச்சோம், நுணுக்கமா நம்மளால சொல்ல முடியுமா, இப்போ சொல்ல முடியாது. அவர்கிட்ட இந்த என்ன இதெல்லாம் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற எதுவுமே இல்ல, அவர்ல என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு, தேவன் காண்பிச்ச விஷயங்களை அப்படியே மைண்ட்ல ரிசீவ் பண்ணும், அந்த டேபர்நாக்கல் முழுக்க அவர் வாங்கணும். சோ அது வாங்குறதுக்கே என்ன ஒரு சூழல் அங்க தேவைப்பட்டிருக்குன்னா, 40 நாள் அதாவது சாப்பிடவே இல்ல, அவர் மாம்சத்தை அவர் என்ன பண்ணவே இல்ல, அதுதான் விஷயம், மாம்சத்தை அவரு கருத்துல கொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணிருக்கணும், ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற பாஷையில சொன்னோம்னா கம்ப்யூட்டர்ல என்ன பாப்போம், ஏதாவது ஒண்ணு டவுன்லோட் பண்றதுக்கு கிளிக் பண்ணிடுவோம், அது என்ன இருக்கும், டவுன்லோட் ஆயிட்டே இருக்கும். சோ அப்படியே தேவன்கிட்ட இருந்து அந்த விஷயங்கள் அவர் எப்படியோ பார்த்தார், எப்படி தரிசனத்துல பார்த்தார், அதெல்லாம் மெமரைஸ் மனதுக்குள்ள அங்க நிறுத்துறா, எவ்வளவு ஒரு பிரயாசம் அங்க எடுத்திருக்கிறார், ஜஸ்ட் இவ்வளவுதான். சோ இது எது கருமையான ஒரு நிலை, நான் நம்ம கூட டேபர்நாக்கல் இந்த பூமியில கர்த்தர் இயேசு அவருடைய சரீரமாகி சபையை ஆக போகிற நாம அந்த டேபர்நாக்கல நமக்குள்ள கட்டுவதற்காக அந்த மெடிடேஷன் தேவன் கிட்ட இருந்து வாங்குறோம், வாழ்க்கை முழுக்கும் இந்த சமயங்கள்ல நமக்கு நம்முடைய மாம்சம், அதனுடைய போஷிப்பு, அதனுடைய தேவைகள், அதனுடைய இச்சைகள் எல்லாமே என்னதான் பின்னாடி அங்க வைக்கணும், லைஃப் லாங் அந்த உபவாசம். அங்க மோசே வந்து அவருக்கு அந்த 40 days நிழல், பட் நமக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு கூடாரமா தேவனுக்குள்ள கர்த்தர் இயேசுவின்கே எழுப்பப்படணும்னா அந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ளுகிற இந்த ஜீவகாலம் முழுவதும் நம்முடைய மாம்சம் அதற்குரிய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு முற்றிலும் இதுக்குள்ள கவனமா இருக்கிறது தான் ஒரே ஒரு நல்ல ஒரு பாடம், ஒரு சின்ன பாடம் தான் இன்னைக்கு. இது மாத்திரம் மோசேனுடைய விஷயத்திலிருந்து நம்ம அங்க எடுத்தோம். சரி, இப்ப அந்த 20 அதிகாரம் பின்பகுதி நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த 10 கட்டளைகள் அதற்கு பின்னாடி எல்லாம் வரும்பொழுது தேவன் 10 கட்டளையிலேயே சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு மெய்யான தேவன், என்னென்று உங்களுக்கு தேவன் இல்ல. நெக்ஸ்ட் எந்த ஒரு சொரூபத்து கூட என்ன பண்ணிட வேண்டாம், உண்டு பண்ணிட வேண்டாம் சொல்லிடுறாரு. அந்த கட்டளைகள் முடிஞ்சு பின்னாடி நீங்க வரும்போது கூட மறுபடியும் ஐடல் வர்ஷிப்பு, விக்கிரக ஆராதனை பற்றி அவர் அங்க அவங்களுக்கு உணர்த்துறதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா அடுத்த அதிகாரமே நம்ம பாக்குறோம், அந்த சீக்வன்ஸ்ல மோசே மேல போயிட்டு மறுபடியும் திரும்பி வர லேட் ஆன உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்க பொன் கன்று குட்டி அங்க செய்யறாங்க. விஷயம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அங்க கண்டினியூ பண்ணுவோம். சோ இது எப்படி நமக்கு வர ஒரு எச்சரிப்பான சம்பவமாக அங்க இருக்கு. சோ இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறோம், சில பின் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிருக்கிறோம், ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் புதுசா பார்த்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த முறை நாம் வரப்பொழுது தொடர்ந்து நடந்த சம்பவங்களை நாம் தியானிக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.